ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்குகிறார். அப்படி நீதிமான்களாக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவரே மகிமைப்படுத்தவும் செய்கிறார். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் யாவரும் இந்த உலகத்தில் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் எப்படி மகிமை அடைவது என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். வேதவசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 வாசிக்கலாம். ரோமர் 8:30.
எவர்களை முன்குறித்தாரோ
அவர்களை அழைத்தும் இருக்கிறார்.
எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான காரியங்களை செய்கிறார், முன்குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமான்களாக்குகிறார், பின்பு மகிமைப்படுத்துகிறார். எபேசியர் 1:4 சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை முன்குறித்து, நம்மை அழைத்து, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி கர்த்தர் நம்மை முன்குறித்து ஏற்ற நேரத்தில் நம்மை அழைத்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அதாவது தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை தான், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாயிருந்த நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்படி அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் அடுத்த படிக்கு சொல்றாரு, நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லாம் செயின் ப்ராசஸ். அப்ப முன் குறித்தது உண்மையானால் அடைத்தார், அது நடந்துச்சு இல்லையா. அப்ப முன் குறித்தது உண்மை என்பது அழைப்பின் மூலமாய் உறுதியாச்சு. அப்ப அழைக்கப்பட்டது உண்மை என்பதை அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறார், நீதிமான்களாக்கி கர்த்தரை உறுதிப்படுத்துகிறார். இப்ப நீதிமான்களாக்கி இருக்கிறார்னா அடுத்தது கண்டிப்பாக அடுத்த காரியமாகி மகிமைப்படுத்தவும் போகிறார். இது வந்து என்ன தெரிகிறது என்றால், தேவ ஜனங்களை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு இருக்கிற ஒரு எண்ணம் என்னவென்றால், அவர்கள் மகிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவ பிள்ளைகள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, மகிமைப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ நம்ம சிறுமைப்பட்டவர்களாய் வாழ்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சிறுமைப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நாம சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர, நாமளே சிறுமைப்பட்டவர்களாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உலக காரியத்திலும், சரீரத்திலும், பொருளாதாரத்திலும், எல்லாவற்றிலேயும் உங்கள் வாழ்க்கை மகிமைப்படுத்தப்பட்டதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய தரிசனம் என்ன. என்னை ரட்சித்திருக்கிறாரே, அப்ப என்னை குறித்து அவருடைய நோக்கம் தான் என்ன என்று சொல்லி உங்களுக்கு திட்டமா தெரியணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். உங்க மனசுல அதை சாங்க புரோகிராம் பண்ணிக்கிங்க, என் ஆண்டவர் என்னை மகிமையாக வைக்க விரும்புகிறார், என்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார், நான் மகிமையா இருக்க போகிறேன். அதுதான் என்னை குறித்து என் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நம்மை குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் இப்படி மகிமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படாமல் போகிறதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அது ஏன், அதான் கேள்வி. அப்போ கர்த்தருடைய சித்தம் இப்படி இருக்கிறது, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை வைத்து வரிசையாக நம்மை நடத்தி கொண்டு வரும் பொழுது ஏன் இந்த மகிமைப்படுத்தப்படுகிற காரியம் நின்று விட்டது, அதை நாம பார்க்கணும். அப்ப முன் குறிச்சது உண்மை என்றதை நிரூபிச்சார், அழைச்சார், அழைச்சது உண்மை என்பதை நிரூபித்து நீதிமானாக்கினார். அப்ப நீதிமானாக்கினது உண்மையானால் அடுத்தது மகிமைப்படவும் வேண்டும். ஆமென். மகிமைப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கவனத்தில் வச்சுங்க, என் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்த சித்தமா இருக்கிறார், கண்டிப்பாக என்னை அவர் மகிமைப்படுத்தியே தீருவார். அப்ப கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு சில தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது அவன் மகிமைப்படுத்துவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே இந்த மகிமைப்படுகிற காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இன்றைக்கு சீரியஸாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். இப்ப யாரெல்லாம் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனைவரும் நீதிமான்கள் தான். ஆமேன். சிலருக்கு சந்தேகம் இருக்கு, ஏன்னா ஜபிக்கும் போது ஆண்டவரே இந்த நீச பாவி அப்படின்னு சில நேரத்தில் சோர்ந்து ஒரே பரிதாபத்தை உதவி விண்ணப்பம் பண்ணிடுவாங்க. நான் சொல்ற கபடிங்க, உங்கள் ஜபத்தை உங்கள் ஸ்தானத்தை உணர்ந்து நீங்க செய்யணும். ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரு பரிதாபமான நிலவையில் போயிட்டு இருக்க கூடாது. கத்தர் எதை நீதிமானாக வைத்திருக்கிற கத்தருடைய கிருபை நம்ம தேடணும், அவசியம் தான். ஆனால் அப்படியே தாழ்வு மனப்பான்மையில் போய் விழுந்துடக்கூடாது. நான் நீதிமான், நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன, என்னை கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் என்ன, என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப சிம்பிளா நீதிமான் யாருன்னு காட்டுறாரு பாருங்க. 18:10 வாசிக்கலாம். லூக்கா 18:10-14 வரைக்கும் வாசிக்கலாம்.
இரண்டு மனிதர்
ஜபம் பண்ணும்படி
தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன்,
மற்றவன் ஆயக்காரன்.
பரிசேயன் நின்று தேவனே,
நான் பரிகாரர்,
அநியாயக்காரர்,
விபச்சாரக்காரர்
ஆகிய மற்ற மனுஷரை போலவும்
இந்த ஆயக்காரனை போலவும்
இராததினால்
உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன்.
என் சம்பாத்தியத்தில் எல்லாம்
தசமபாகம் செலுத்தி வருகிறேன்
என்று
தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல்
தன் மார்பில் அடித்துக்கொண்டு
தேவனே,
பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல,
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
தன் வீட்டுக்கு திரும்பி போனான்
என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்
என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அப்ப நீதிமான்னா யார்? வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருக்கு முன்பாய் தன் இருதயத்தை திறந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தன் பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றானே, அவன் தான் நீதிமான். ஆமேன். அப்போ பாவ மன்னிப்பை பெற்ற ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் யார் என்றால், சந்தேகமே வேண்டாம், நீதிமான் தான். ஆமேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான். அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு கிடைக்க போகிற ப்ரொமோஷன் என்னன்னு நமக்கு தெரியும். அப்ப நான் நீதிமானான்ற சந்தேகமே நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த காரியத்துக்கு போக முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பது உண்மையானால் சந்தேகமே வேண்டாம், நீங்கள் நீதிமான் தான். நீங்கள் படித்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பெரிய வேலையில இருக்கலாம், சின்ன வேலையில இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் கண்டிப்பா சொல்ற தேவனுடைய பார்வையில் நீங்கள் நீதிமான்கள். அதனால கண்டிப்பாய் உங்களுக்கு கர்த்தர் அடுத்த ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறார், மகிமைப்படுத்துவார். ஆமேன். அடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இந்த மூன்று லெவலுக்கு கொண்டு வந்தவர் கண்டிப்பா நாலாவது லெவலுக்கு கொண்டு போகாமல் இருக்க மாட்டார். அப்ப நாலாவது காரியம், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இப்ப பார்க்கும் பொழுது நீதிமான்கள் எல்லாரும் கர்த்தரால் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்ப யார் இந்த நீதிமான்? அவனுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் என்ன? அப்ப நீதிமான் சொல்லிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அந்த நீதிமானுக்குரிய தன்மைகள் நமக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். நீதிமானுக்குரிய தன்மை நமக்கு இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பா சொல்ற கர்த்தரால் மகிமைப்படுத்தப்பட முடியும். இன்றைக்கு யாரெல்லாம் நீதிமான்களா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன தன்மைகள் இருந்தது என்பதை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நீதிமான் என்று சொல்லி வேதம் முதலாவது வேதத்தில் குறிக்கிற மனுஷன் நோவா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9 வசனத்தையும் 7:1 முதல் வசனத்தையும் வாசிக்கலாம். 6:9.
நோவாவின் வம்ச வரலாறு.
நோவாவின் வம்ச வரலாறு.
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் நோவாவை நோக்கி,
ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி,
நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேளைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்
என்று கர்த்தரே சொல்லுகிறார். நோவாவை குறித்து இந்த ரெண்டு அதிகாரத்தில் ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நீதிமான், அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்போ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அப்போ நீதிமானை கர்த்தன் மகிமைப்படுத்துகிறார். அப்ப இந்த நோவா ஒரு நீதிமானாக இருந்தான். கர்த்தர் அவனை நீதிமானாகி கண்டு அவனை கர்த்தன் மகிமைப்படுத்தினார். முழு உலகம் அழிந்து போனாலும் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து அவனுக்குரிய மகிமையை கர்த்தர் அவனுக்கு கண்டிப்பாய் கொடுத்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த நோவா என்கிற நீதிமான் அவன் வாழ்க்கையில காணப்பட்ட சிறப்பு அம்சம் என்ன, அவனுக்குள் இருந்த நீதி என்ன, அதை நம்ம பார்க்கிறோம். இந்த 9வது வசனத்துல படிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நோவா கர்த்தருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப நீதிமானுடைய சுபாவம் என்ன? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததுதான் இந்த நீதிமானின் தன்மை. இவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட காரியம் தேவனோடு சஞ்சரித்தல். நல்ல கவனிங்க, நோவா ஜெபித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் ஜெபித்தான் என்றோ, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் துதித்தான் என்றோ சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாம தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த வார்த்தை வேதத்தில் ரெண்டு பேருக்கு தான் இருக்குது. ஒன்று நோவாக்கு இருக்கிறது, அடுத்தது ஏனோக்குக்கு இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஆங்கில வேதாக இன்னும் அழகா சொல்லும், நோவா வாக்டு வித் கார்டன் போட்டிருக்கும், தேவனோடு நடந்தான். அப்போ இது ஜெப அனுபவத்தை விட இன்னும் ஒரு படி மேலான அனுபவம். சும்மா ஜெபிச்சான்னு போடல, நேரம் கிடைக்கும் போது ஜெபிச்சான். தானியல் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 3 விசை அவன் ஜெபித்தான் பார்க்கணும். தாவீது சொல்ல ஒரு நாளைக்கு 7 தரம் நான் படிந்து கொள்ளுகிறேன் என்றான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஜெபித்தாங்க, நேரத்தை ஒதுக்கி அப்படி டைம் பண்ணி பண்ணி ஜெபிச்சாங்க. ஆனா இந்த நோவாவுடைய காரியமும் ஏனோக்குடைய காரியமும் தேவனோடு சஞ்சரித்தார்கள். இப்ப நோவாய் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவன் சஞ்சரித்தான். சஞ்சரித்தான் என்னன்னா அவரோடு நடந்தான். இன்னும் சொல்ல போனா அவரோடு தொடர்ந்தச்சையான ஒரு தொடர்பு அவனுக்குள் வைத்துக் கொண்டிருந்தான். அதான் முக்கியம். அவரோடு கூடவே நடந்தான் நடந்தான். அப்போ அவரோடு கூட நடக்கிறதுனா ஒரு நண்பரை போல அவரோடு ஒரு நல்ல உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த உறவு முறையோடு அவரோடு அவன் பழகி கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பல நேரத்தில் ஜெபிக்கிறோம், அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன், கால் மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நம்ம திருப்தி அடைகிறோம். நான் சொல்றேன், அது போதாது. ஒரு நீதிமான் சும்மா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு நீதிமானுடைய தன்மை என்ன? அவன் தேவனாகிய கர்த்தரோடு தொடர்ந்தச்சையான ஒரு தொடர்பை காத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்தச்சையான ஒரு உறவு அவனுக்கும் கர்த்தருக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நோவா அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான் என்பதற்காக அவன் எதையுமே செய்யாமல்லை. அவனை குறித்து அடுத்த வசனம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள் போட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையிலே அவன் இருந்தான். அடுத்தது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வேலை இருந்துச்சு. அவன் கர்த்தருக்கு என்று ஒரு பேழையை கட்டும்படிக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த பேழையை கட்டினான், மிகப்பெரிய ஒரு பேழையை கட்டினான். அத்தனை ஜீவன் ஜந்துக்களையும் அடக்கக்கூடிய பெரிய பேழையை கட்டினான் கர்த்தர். அவனுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு பக்கத்தில் உலக பிரகாரமாய் கர்த்தர் அவனுக்கு குடும்ப வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை நடத்தி இருந்திருக்கிறான். அடுத்த பக்கத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம்? பேழையை கட்டக்கூடிய ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். இன்னும் சொல்ல போனால் பேதுரு நிருபத்தில் சொல்லும் பொழுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிரசங்கமும் பண்ணியிருக்கிறான். ஒரு ஆல்ரவுண்டர் நோவா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தே குடும்ப வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தே கர்த்தர் கொடுத்த உலக வேலை, அதாவது படகு பேழை அமைக்கிறது, தேவன கர்த்தர் கொடுத்ததான உலக வேலை. தேவனாகிய கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தே மூன்றாவது பிரசங்க ஊழியம். பாருங்க என்ன நடக்குது, பிரசங்க ஊழியம், கர்த்தர் கொடுத்த உலக வேலை, கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை. உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்கள் இதை செய்யணும். கர்த்தர் கொடுத்த உலக வேலையை செய்யணும், கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம் மற்றும் பொறுப்புகளை கவனிக்கணும். அது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கணும். ஆமென். எல்லாமே நோவா செஞ்சிருக்கிறான், எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறான், கரெக்டா எல்லா விஷயத்திலும் பேலன்ஸ்டா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், உலக வேலை அது ஓவரா இருக்குது, என்னால கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாதுன்றோம். எனக்கு குடும்பம் பாரமா இருக்குது, கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாதுன்றோம். இப்படி ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இன்னொன்னு விட பாக்கிறோம். இல்ல, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிவிகிதமாய் பேலன்ஸ் பண்ணி இருக்க தெரிய வேண்டும். எல்லாவற்றிலேயும் சரிசமமாய் கொண்டு போக வேண்டும். இந்த பாரம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, குடும்பத்தின் பாரம் எவ்வளவு இருந்தாலும் சரி, அதன் நடுவிலும் அவர்கள் கர்த்தரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். சபை சரித்திரத்தில் ஜான் வெஸ்லி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் தான் மெத்தடிஸ்ட் சர்ச் பவுண்டர். அவருடைய குடும்பத்தில் அவருடைய பெற்றோருக்கு முன்பாக அவருடைய தாய் தகப்பனுக்கு 18 பிள்ளைங்களாம். பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க, 18 பிள்ளைங்களாம். 18 பிள்ளைகளிலே இவர் ஒருவர், ஜான் வெஸ்லி ஒருவர். அப்ப அந்த 18 பிள்ளைகளையுடைய அந்த தாய் சூசன்னா வெஸ்லி, அவங்க அம்மா பேரு சூசன்னா வெஸ்லி. அந்த 18 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவங்க தினந்தோறும் ஜபத்தில் உறுதியா இருப்பாங்களாம். ராத்திரி அந்த பிள்ளைகள் படுத்தோம், அத்தனை பிள்ளைகளுடைய தலையிலும் கையை வைத்து ஜெபிச்சுட்டு தான் படுப்பாங்களாம். அவ்வளவு ஒரு தேவ பக்தியான பெண் அவங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளையை வச்சுட்டே ஜெபிக்க முடியல, யோசிச்சு பாருங்க. 18 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஜெபிச்சாங்க. 18 பிள்ளைகள் அவ்வளவு பெரிய குடும்பமானதை சுமந்து கொண்டு காரியங்களை செஞ்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் அத்தனை பொறுப்புகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதன் நடுவிலும் கர்த்தரோடு சஞ்சரித்திருக்கிறார்கள். அப்ப நோவாவுடைய வாழ்க்கை அப்படிதான் பாருங்க. ஒரு பக்கத்தில் 3 பிள்ளைகள், அடுத்த பக்கத்தில் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேலை. அடுத்த பக்கத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து கொண்டே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார், ஜனங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். 120 ஆண்டுகள் இப்படிப்பட்ட காரியம் போது. அப்போ இன்னைக்கு தேவனோடு சஞ்சரித்தல் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கண்டிப்பா இருக்க வேண்டிய காரியம். நீங்க உலக வேலை படகு செய்து கொண்டிருக்கிற உலக வேலை செய்து கொண்டிருந்தாலும் என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய மைண்ட் கர்த்தரோடு டியூனாக இருக்கணும். அது மட்டும் போகக்கூடாது, உங்கள் இருதயம் கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கக்கூடிய காரியம் எதுனாலும் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. பேடையை செய்து கொண்டிருக்கிறதுனாலே அவர் கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு அவனுக்கு துண்டிக்கப்படலை. குடும்பத்தை நடத்துகிறதுனாலே கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு அவனுக்கு துண்டிக்கப்படலை. அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததுனாலே கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு அவனுக்கு துண்டிக்கப்படலை. நீங்கள் உலக வேலை செய்தாலும், குடும்பத்தை கவனித்தாலும், என்ன செஞ்சாலும் சொல்றேன், நீங்கள் நீதிமான் என்பது உண்மையானால் உங்கள் இருதயம் கர்த்தரோடு நான்ஸ்டாப் ஒரு தொடர்பு உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமேன். தொடர்பு இருக்கணும். ஒரு நேரம் தொடர்பு இருக்கிறது, அடுத்த நேரம் துண்டிக்கிறதும், மீண்டும் கர்த்தரோடு தொடர்பு ஏற்படுத்தல் அப்புறம் துண்டிக்கிறது அல்ல, தொடர்ந்தச்சையாக ஒரு தொடர்பு உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கணும். நோவா ஒரு நீதிமான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். இதை சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு காரியம் தோணும், நோவா நீதிமான் நீதிமான்றீங்களே. சில அப்புறம் பைபிள் படிச்சு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், அதுக்குதான் முதலே சொல்லிடுறேன். நோவா ஒரு காலத்தில் குடிச்சு விழுந்து கிடந்தார்னு பைபிளில் போட்டிருக்குதே, அது என்னது இது? நீதிமான் சொல்றீங்களே, இந்த நோவாவை அதே நோவாயை குறித்து பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? அவர் குடிச்சு விழுந்து கிடந்தார் இல்லையா, போட்டிருக்கா இல்லையா? வாசிங்க 9:20-21 வசனங்களை வாசிங்க.
நோவா பயிரிடுகிறவனாகி
திராட்சை தோட்டத்தை நாட்டினான்.
அவன் திராட்சை ரசத்தை குடித்து
வெறி கொண்டு
தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
போதும். இது என்னது, ரோட்டில் இருக்கிற குடிகாரனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இல்ல? சேம். அப்போ நோவாவை இவ்வளவு பெரிய நீதிமான் என்று சொல்லுகிற வேதாகமும் நோவாவை பற்றி இப்படி ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறது. அப்ப இது என்ன? அப்ப தேவனோடு சஞ்சரித்தவன் ஏன் இப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கிற குடிகாரன மாதிரி இருக்கிறான்? தேவனோடு நடந்தவன்
கர்த்தருக்கு பேழையை கட்டினவன், கர்த்தருடைய காரியத்தை செஞ்சவன் சொல்ற நீதிமான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிற அதே வேதமே இப்படியும் சொல்லுகிறது. அப்ப எது சரி? ரெண்டுமே நடந்திருக்குது உண்மைதான். ஆனால் முக்கியமான காரியம் கவனிக்கணும், நோவா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஒரு மகிமையான நீதிமானா இருந்தான் என்பதுதான் நூற்றுக்கு நூறு உண்மையான காரியம். இப்ப இந்த சம்பவத்தை உங்களுக்கு விளக்குறேன். அப்ப இந்த சம்பவத்தை தேவனாகிய கர்த்தர் அதுக்கு கண்டு காணாம விட்டுட்டாரா? அவன் குடித்து இப்படி நிதானம் இல்லாம விழுந்து கிடக்கிறானே, இதை குறித்து கர்த்தர் ஒண்ணுமே செய்யலையா, இதை குறித்து கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொள்ள இல்லையா? கிடையாது. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நீங்க புரிந்து கொண்டால்தான், இதன் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் இது உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நோவா பேழையை விட்டு இறங்கின பின்பு, எட்டாம் அதிகாரத்தில் அந்த பேழை பிரயாணம் முடிஞ்சு எட்டாம் அதிகாரத்தில் பேழையிலிருந்து இறங்கிட்டாங்க. பேழையிலிருந்து இறங்கின பின்பு ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த தேசத்திலே கர்த்தர் எல்லா விதத்திலும் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அந்த தேசத்தில் பயிரிடுகிறான். பயிரிட்டு விளைச்சல் வந்து திராட்சை செடி நட்டி திராட்சை பழங்கள் வருகிறது. அதை பழம் பறித்து அதை சாறு பிழிந்து கிரேப் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது. நல்ல கவனிங்க, நோவாவுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய செழிப்பான தேசத்தை அவன் அனுபவித்தவன். அப்போ அவன் ஆரம்பத்திலிருந்தே திராட்சை ரசம், அதாவது கிரேப் ஜூஸ், நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறமே அந்த கிரேப் ஜூஸ், அதை அவன் குடிக்கிறது அவனுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. இப்ப காணாம ஒரு கல்யாணத்தில் கூட திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. அப்ப அந்த திராட்சை ரசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே அது மிகவும் பிரசித்தி பெற்றது. போதையானதல்ல, சாதாரண திராட்சை ரசம், அது விசேஷமானது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது நோவாவும் தன் வாழ்க்கையிலே இந்த திராட்சை ரசத்தை அவன் தினந்தோறும் குடிக்கிறது அவனுக்கு வழக்கமா இருந்திருக்கும். அப்படி அவன் குடிக்கிறவனா இருந்து டெய்லி கிரேப் ஜூஸ் தான் சாதாரணமா குடிச்சிட்டு இருந்திருக்கிறான். ஆனால் இந்த சம்பவம் எப்ப நடக்குது? பேழையை விட்டு இறங்கி அவன் திராட்சை ரச தோட்டத்தை நட்டி அதிலிருந்து அவன் பழங்களை பறித்து சாறு பிடிந்து குடிக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இதிலே நோவா குற்றவாளியா என்று கேட்டால் கண்டிப்பா குற்றவாளி கிடையாது. ஏன் குற்றவாளி கிடையாது? அதற்கு உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நல்ல கவனிங்க, நோவாவுடைய நாட்களுக்கு முன்பதாக அவன் இந்த பேழையிலே கர்த்தர் அவனை வைத்து காப்பாற்றுகிறதற்கு முன்பதாக, அதாவது ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக இருந்த உலகத்திலும் ஜலப்பிரளயம் வந்த பிறகு இருந்த உலகத்திலும் பெரிய ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. இப்ப ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக பூமியினுடைய சூழ்நிலை என்ன, ஜலப்பிரளயம் வந்த பிறகு பூமியுடைய சூழ்நிலை என்ன என்பதை உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க. இது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட், இது ஒரு அருமையான காரியம். கவனித்து வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில்
ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும்
அது ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார்.
நல்ல கவனிங்க, சிருஷ்டிப்பின் கிரியையை கவனிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் வெளிச்சத்தை உண்டாக்கின பிறகு ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். இரண்டாவது சிருஷ்டி ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். ஆகாய விரிவை உண்டாக்கும் பொழுது எப்படி உண்டாக்குகிறார் பாருங்க, தெளிவாக கவனிச்சு வாசி பாருங்க. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, ஆகாய விரிவு எப்படி உண்டாகுது பாருங்க. டோட்டலா வாட்டர் இருக்குது, அப்படியே தண்ணீர், அளவுக்கு அதிகமாய் தண்ணீர் இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆகாய விரிவு உண்டாக கடவுது எங்க, ஜலத்தின் மத்தியில், சரியா நடுவில் அப்படியே டோட்டலா தண்ணி இருக்குது. ரெண்டு துண்டா வெட்டிட்டார் கர்த்தர், சரிபாதியாக ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது. அப்ப டோட்டல் வாட்டர்ல சரிபாதி கட் பண்ணார். கட் பண்ணி ஜலத்தின் நடுவில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது, அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது. கீழே இருக்கிற ஜலத்திலிருந்து இந்த ஆகாய விரிவு ஒரு ஜலத்தை பிரித்து கொண்டு போக கடவுது. ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது. இப்ப நல்லா கவனிங்க, தேவனாகி கர்த்தர் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அதை உருவாக்கி கொண்டு வரும் பொழுது ஜலத்திலே சரிபாதியை துண்டித்து ஒரு பகுதியை பூமியிலே வைத்தார், அடுத்த பகுதி வானத்துக்கு தூக்கிட்டார். இப்ப வானத்துக்கு தூக்கின பிறகு மேலே ஒரு பெரிய ஈக்குவலா ஜலம் மேல இருக்குது. பூமியில எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அதுக்கு சமமான தண்ணீர் வானத்தில் இருக்குது. புரியுதுங்களா? அது உங்களுக்கு பின்னால சொல்றேன். வானத்தில் அவ்வளவு தூரம் தண்ணீர் இருக்கிறது. இது வந்து மேகத்திலிருந்து வர மழை அது கிடையாது, மேகம் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு தண்ணீர் வானத்தில் இருந்திருக்கிறது. சரிபாதி
அப்ப அந்த சரிப்பாதி தண்ணீர் மேல இருந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு பிறகு அதுக்கு மேலதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இருக்குது. அப்ப சூரிய வெளிச்சம் இந்த உலகத்திற்கு வர்றதுதான் அந்த தண்ணீரை கடந்துதான் பூமிக்கு வரணும். அவ்வளவு பெரிய ஈக்குவல் வாட்டர், பூமியில் எவ்வளவு சமுத்திரம் தண்ணி இருக்கிறதோ அவ்வளவு தண்ணி மேல இருக்குது. அவ்வளவு தண்ணீரை கடந்துதான் இந்த சூரிய வெளிச்சம் பூமிக்கு வரணும். அப்போ இன்னைக்கு சூரிய வெளிச்சம் நம்மளை தகிக்குது, குடும்பப்படுத்துது, தாங்க முடியாது இருக்குது. ஆனா அவ்வளவு தண்ணீரை கடந்த சூரிய வெளிச்சம் பூமிக்கு வரும் பொழுது அன்னைக்கு சொல்ற முழு உலகமும் டோட்டலா சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருந்துச்சு. ஆமென். டோட்டல் ஹோல் வேர்ல்ட், அப்படியே முழு பூமியும் ஒரே ஏசி கம்ப்ளீட்டா அதை கர்த்தர் போட்டு வச்சிருந்தார். அந்த தண்ணீரை கடந்து அந்த சூரிய வெளிச்சம் வரும் பொழுது பூமியில வெப்பமே கிடையாது, குடு 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 குடுன்னு இருக்கும், அவ்வளவு ஜில ஜிலுன்னு இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இங்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்க நம்ம தமிழ்நாட்டிலே கொஞ்சம் நீலகிரிஸ் அப்படி போனீங்கன்னா சில விஷயம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். எங்க போனாலும் எந்த வீட்டில் போனா ஃபேனே இருக்காது. ஒரு வீட்டில் போனால் ஃபேன் இருக்கு, இங்கே நம்ம போனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபேன் போடணும்னு தோணும், வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஃபேன் போடணும்னு தோணும். அங்கே போனீங்கன்னா ஃபேனே இருக்காது, ஒரு வீட்டில் ஃபேன் இருக்காது. இங்கே தமிழ்நாட்டில் நீலகிரிஸ்து போய் பாருங்க, எந்த வீட்டில் போனால் ஃபேன் இருக்காது. ஃபேன் தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு வேர்க்காது, ஃபேனே தேவையில்லை. எந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க மாட்டாங்க, ஃபேன் வச்சிருக்க மாட்டாங்க, இருக்காது, ஃபேன் அங்கே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ அந்த நாட்களில் பார்க்கும்போது கர்த்தர் முழு உலகத்தையும் ஒரு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிட்டாரு, ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு முழு உலகமும். அப்ப இந்த பூமியிலே கர்த்தர் எந்த காரியத்தை வைத்திருந்தால், மனுஷன் எதை வைத்தாலும் அது கெட்டு போறதில்லை. இப்ப நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம், அது கெட்டு போகாம இருக்கிறது உடனே கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறோம், அதுல வச்சாதான் கெட்டு போகாது, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த நாள் கெட்டு போயிடும். அப்போ நமக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தேவை இருக்கிறது, எது? பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு. அப்போ அன்னைக்கு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட விதத்தை முழு உலகத்தையும் தேவனாகிய கர்த்தர் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சிருந்தார். அப்போ எல்லாமே பத்திரமாய் பாதுகாப்பா இருந்துச்சு. இந்த ரெஃப்ரிஜிரேஷன் எப்ப போச்சு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7:11-12 வசனங்களை வாசிங்க.
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம்
17ஆம் தேதியாகிய
அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள்.
நல்லா பாருங்க, ஜலப்பிரளயம் எப்படி வருது பாருங்க. மகா ஆழத்தின் ஊற்றுக்களாகிய
ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. நாற்பது நாள்
இரவும் பகலும்
பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
நல்ல கவனிங்க, நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்திலே பூமி அழிந்தது. இது அழிந்ததுக்கு வெறும் மேகம் மூடி மழை பெஞ்சது நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வெறும் மேகம் கடந்து வந்து 40 நாள் மழை பெஞ்சோன்னு பூமி அழியல. அப்போ பூமியில மழை தண்ணி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உயரமான எல்லா சிகரத்திற்கு மேலாக 15 முழம் தூரத்திற்கு தண்ணி இருந்துச்சு, அவ்வளவு தண்ணீர் வந்தது. அப்ப இது வந்து வெறுமனை மழை பெஞ்சு வர சான்ஸ் கிடையாது, அவ்வளவு தண்ணீர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ மூன்று விதத்தில் கர்த்தர் சோர்ஸ் தண்ணியை வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறார். ஒன்று, ஆழத்தின் ஊற்று கண்கள் திறந்தது. இப்ப நமக்கு பூமி கடியில் நமக்கு தண்ணி இருக்குது இல்ல, போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணியை கர்த்தர் ஃபவுண்டன் மாதிரி உடைச்சு பொத்துக்கிட்டு வர வச்சார். பூமிக்குள்ளது தண்ணி பொங்கி பொங்கி வெளியில வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூணு விதத்தில் ஜலப்பிரளயம் வந்துச்சு. பூமி கொழுந்து ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்து உள்ளிருந்த தண்ணீர் கொப்பளித்துக் கொண்டு வெளியே ஊத்த ஆரம்பிச்சது. ஒண்ணு மேல. ரெண்டாவது, அதான் அந்த டேம், வானத்தின் மதகுகள். இது மழை கிடையாது, வானத்தின் மதகுகள் இல்லையா, நல்லா தெளிவா பாருங்க. வானத்தின் மதகுகள் திறவுண்டன, அந்த டேம் ஓபன் பண்ணி விட்டார். அப்போ இந்த வானத்தின் மதகு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஏற்கனவே 50% தூக்கி வச்சிருந்தார் அந்த தண்ணி, அதை உடச்சு கர்த்தர் திறந்து விட்டார். அது மதகு, மதகுன்னா எப்படி இருக்கும், கொட்டும் இல்லையா, டேம் திறந்து விட்டா எப்படி தண்ணி அப்படி பொங்கி வழி ஊத்துது, அது போல திறந்து விட்டார். கொட்டோ கொட்டோன்னு கொட்டுச்சு தண்ணி ஒரு பக்கத்துல. டேம் திறந்து விட்டதை விட இது இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஒரு கடலை அப்படியே திறந்து விட்டா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி கொட்டோ கொட்டோ ஒரு பக்கத்தில் கொட்டி இருக்குது. ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் பொங்கி பொங்கி உள்ள இருந்து வெளியில வருது, அடுத்த பக்கம் மேல இருந்து மதகு டேம் திறந்து விட்டது போல கொட்டோ கொட்டோன்னு தண்ணி கொட்டுது. மூணாவது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே பெரும் மழை பெய்தது. இது மேகத்திலிருந்து மழை பெஞ்சது. மூணு சோர்ஸ், மேகத்திலிருந்து மழை, வானத்தின் மதகு திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்ணு திறந்துச்சு. இப்படி மூன்று சம்பவங்கள் வந்துதான் ஜலப்பிரளயமாக வந்து பூமியை அழித்தது. சரி, இது நமக்கு முக்கியம் கிடையாது. ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன தெரியணும், அந்த வானத்தின் மதகு உடஞ்சிருச்சு. அப்போ அது வரைக்கும் பூமி ஏசி கண்ணு ஏசின்னு சொல்லக்கூடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இருந்துச்சு. அப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஒரு பொருள் கெட்டு போகாதபடிக்கு அவ்வளவு தூரம் சில்லு இருந்துச்சு. அதனால தான் நீங்க இப்ப எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நிரூபிக்க டைம் இல்லை. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் அப்புறம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பெயர் பட்டியல் வரும், யார் யார் என்னென்ன வயசு வாழ்ந்தாங்கன்னு அப்படியே லிஸ்ட் வரும். ஆதாம்லேருந்து வரும், அத்தனை பேருடைய வயசும் வந்துட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, நோவா காலம் வரைக்கும் எல்லாரும் 900 ரேஞ்சில் இருப்பாங்க. ஆவரேஜ் 900, 800, 850, 900, 930, 950 இப்படி போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனா நோவா காலத்துக்கு பிறகு பாருங்க, ஸ்டீப்பா இறங்கும், இறங்கும். அவருடைய வயசு நோவா காலம் வரைக்கும் எல்லாரும் 900 ஆவரேஜ்ல இருந்துட்டு இருப்பாங்க. நோவா காலத்துக்கு பிறகு, அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு, வேகமாக மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சு கிட்டத்தட்ட 150, 175 வந்து நேரிடும். அவ்வளவு கீழே போயிடும். காரணம் என்னன்னா, அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பூமி இருந்ததுனால எல்லாரும் அவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த பாதுகாப்பு வளையம் இருக்குன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் 900-1000 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது போக போக இன்னும் மோசமா போக போக கத்தர் இன்னும் டேமேஜ் ஆகிட்டே போகுது. இப்போ ஓசோன் லேயர் போய் எல்லாம் போய் இன்னும் ஆயுசு நாட்கள் மனுஷனுக்கு இன்னும் குறுக்கிட்டே போகுது. அதான் நிலைமை, அதான் சயின்டிபிக் ஃபேக்ட், அதுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நோவா இருந்தான். இப்ப நோவாவுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் குடிகாரனா மாறினான், குடிகாரனா மாறலவன். அவன் ஏற்கனவே திராட்சை ரசத்தை பிழிந்து வச்சு 10 நாள் கூட வச்சு குடிப்பான், அது அவனுக்கு வழக்கம். 10 நாள் வச்சு குடிச்சாலும் அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், ஏற ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அதே பழக்கத்தில் என்ன செய்யறான், மேல இருந்து வந்தது அவன் உணரல. உணராம என்ன செய்யறான், இவன் திராட்சை ரசத்தை எடுத்து வச்சு 10 நாள் வச்சு குடிக்கிறான், வந்துருச்சு போது அவனுக்கு. அதான் நடந்துச்சு, அவனை தெரியாமலே அவன் குடிகாரன் ஆயிட்டு, தெரியாமலே அவன் குடிச்சிட்டான். அது போதை வரும்னு அவனுக்கு தெரியல, என்னமோ நினைச்சு குடிச்சான், வழக்கமா குடிக்கிற மாதிரி குடிச்சான். கடைசியில் அது அவனுக்கு போதை ஏற்படுத்தி விட்டது. அதனால சொல்றேன், நோவா ஒரு குடிகாரன் கிடையாது, நோவா ஒரு நீதிமான். அவன் நீதிமான், அவன் குடிகாரன் கிடையாது, நீதிமான். அப்படி அவன் நீதியில இருந்ததுனாலதான் அவனால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், எந்த ஒரு தவறான காரியங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை கத்திற்கும் உங்களுக்கு நடுவில் உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளும் பொழுது தொடர்ந்து உங்கள் இருதயம் கத்தரோடு சஞ்சரிப்பதற்கு, அந்த தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு சரியாயிருக்கும். அந்த தொடர்பு உங்களுக்கு சரியாயிருக்கும் பொழுது கத்தர் உங்களை நீதிமானுக்குரிய மகிமை கத்தர் உங்களுக்கு கண்டிப்பாய் தருவார். அல்லேலூயா. அப்ப நோவா முதலாவது மனுஷன், இவன் நீதிமான். இந்த நீதிமானுக்கு கத்தர் அவரோடு சஞ்சரிக்கிற நீதியை அவனுக்கு வச்சிருந்தார். அது நிமித்தமாய் கத்தர் அந்த நோவாவை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினார். அடுத்தபடியாக நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அடுத்த ஒரு மனுஷனுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுக்கு நேரம் வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:19 வாசிக்கலாம். மத்தேயு 1:19.
அவள் புருஷனாகிய யோசேப்பு
நீதிமானாயிருந்து
அவளை அவமானப்படுத்த மனதாயிராமல்
ரகசியமாய்
அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்.
இரண்டாவது, யோசேப்பு ஒரு நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு 2 யோசேப்பை பார்க்க போறோம். இது முதல் யோசேப்பு. இந்த யோசேப்பு மேரி மரியாளுக்கு நியமிக்கப்பட்டவன், மரியாளை திருமணம் செய்யும்படி நியமிக்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு நீதிமானாயிருந்தான். இவனுக்கு மரியாள் திருமணம் சம்பந்தம் பேசப்பட்டிருக்கிறது. அப்படி திருமணம் பேசப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்க்கிறான், அவள் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆகினாலே இவன் நினைத்தான், இவள் ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள், என்னோட என்னை திருமணம் செய்வதற்கு முன்பதாகவே தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி தன் இருதயத்திலே அவன் உணர்கிறான். ஏன்னா அதுக்கு முன்னாலே எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது, ஆனால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தை பிறந்த சம்பவம் இது ஒண்ணுதான். இதுக்கு முன்னால் வேற எங்கேயுமே கிடையாது, முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவள் ஒரு கர்ப்பவதி என்ற உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நார்மலான ஒரு தாட், இயற்கையான ஒரு எண்ணம், என்ன, இவள் தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும், அதனால இப்படி இருக்கிறான். இந்த செய்தி இவன் உள்ளத்திலே மனதிலே ஆழமாய் பட்டுச்சு, அவன் மனதை பாதிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட அது நிமித்தமாய் அந்த மரியாளை அவன் அவமானப்படுத்த நினைக்கல. நியாயமானபடி வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ தன் தகப்பனுடைய வீட்டில், இஸ்ரவேல ஸ்திரீ தகப்பனுடைய வீட்டிலே அவள் வேசித்தனம் பண்ணினால் அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று உபாகமம் 23 அதிகாரத்திலே நமக்கு விளக்கம், 22 அதிகாரத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது
இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு கட்டம் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படிப்பட்ட ஒரு காரியம் தவறு செய்திருந்தால் இவன் நினைச்சிருந்தாக்க அதுக்குதான் தீர்ப்பு கொடுத்திருக்கணும். இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், தன் தகப்பின் வீட்டில் வேசித்தனம் பண்ணினால் என்ன அவன் பேசியிருக்கலாம். ஆனா இந்த யோசேப்பு அதெல்லாம் பேசல, இவன் உள்ளத்திலே படுகிறது ஆனாலும் இவளை பப்ளிக்கா நாம் அவமானப்படுத்த கூடாது என்று சொல்லி ரகசியமாய் அவளை தள்ளிவிட்டு அவ வழியில போட்டோம், நம்ம நம்ம வழியில போவோம் என்று சொல்லி அவன் தன் உள்ளத்தில் தீர்மானம் செய்கிறான். இரண்டாவது நீதிமானுக்குரிய காரியம் என்னன்னா, யாரையும் தவறு செய்திருந்தால் அவமானப்படுத்தாத தூற்றி திரியாத ஒரு தன்மை, அதான் நீதிமானுக்குரிய தன்மை. யோசேப்பு என்ற நீதிமானுக்குரிய தன்மை என்ன, யாரையும் அவமானப்படுத்தி தூற்றி திரியாத ஒரு தன்மை. இவன் இந்த மரியாதை நினைச்ச தூற்றி திரிஞ்சிருக்கலாம், இப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா உரெல்லாம் போய் சொல்லியிருக்கலாம், ஆனா அவன் அப்படி செய்யவே இல்லை. அவள் கர்ப்பவதி என்று தெரிந்திருந்தும் இதுல வந்து தேவதூதன் வந்தாரு பேசினாரு இப்படி நடந்துச்சுன்னு சொன்ன யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே அதுக்கு முன்னால. அதனால இது யாருமே இதை ஒத்துக்கவே முடியாது. இந்த காரியத்தை சொன்னால் மரியாளுக்கு மட்டும்தான் புரியும், வேற யாருமே இதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட சம்பவம் இது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவத்தில் இந்த யோசேப்பு அமைதி காத்தான், அவளை தூஷிக்கவில்லை அவமானப்படுத்தவில்லை. ரகசியமாய் அம்மா நீ வழியில நீ போயிடு நான் என் வழியில போயிடுன்னு சொல்லிட்டு அவளை ரகசியமா தள்ளிவிடதான் அவன் நினைச்சான். இதுதான் ஒரு காரியம். அப்ப நம்ம வாழ்க்கையில நீதிமான் என்றால் நீதிமானுக்குரிய மகிமை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றால் நம்ம தூற்றி திரிகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஒருவரையும் தூஷித்து தூற்றி தெரியக்கூடாது. ஒரு நபரை குறித்து ஒரு தவறான காரியம் வந்தால் அதை பேசாமல் இருக்க முடியாது, சில சமூகத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரயோஜனத்திற்காக ஜபத்திற்காய் அவரு திருத்துறதுக்காக இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அதை போய் ஊர் ஊரா போய் அவன் இப்படி பண்ணிட்டான் தெரியுமா அப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா என்று சொல்லி தூற்றி திரிகிறது ஒரு நீதிமானுக்கு அடுத்த காரியம் அல்ல, நீதிமானுக்கு அது உகந்தது அல்ல. அப்ப நம்முடைய வார்த்தைகள் என்னைக்குமே சொல்ற ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் என்னைக்குமே சொல்ற தூற்றி திரிகிறவர் கிடையாது, அவருடைய சுபாவம் இது. இந்த யோசேப்புக்குள்ள இந்த சுபாவம் தேவனாகி கர்த்தருடைய சுபாவம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன் யாரையுமே தூட்டி தெரிய மாட்டார். ஒருத்தர் பாவியா இருக்கிறான், ஒரு மோசமான பாவியா இருந்தாலும் அவனை பப்ளிக்கா கர்த்தர் அவனை அவமானப்படுத்தவே மாட்டார். அவன் மட்டும் உணரக்கூடிய விதத்தில் அவனை உணர்த்துவார். இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் கர்த்தர் பப்ளிக்கா போட்டு அதை உடைச்சு அதை வெளிப்படுத்தி உடைச்சு எல்லாருக்கும் கேவலப்படுத்த மாட்டார். உண்மையை சொல்ல கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு சபையில் உட்கார்ந்தாலும் அவளை பப்ளிக்கை உடைச்சு கேவலப்படுத்தி அவமானப்படுத்த மாட்டார். அந்த நபர் மட்டும் உணரக்கூடிய விதத்தில் உணர்த்தி அந்த நபரை மட்டும் அழகாக அப்படி தூக்கி எடுப்பார். இதை கர்த்தருடைய தன்மை. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை போலவே இந்த நீதி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். யாரையும் தூற்றி திரியாத ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். ஒரு முறை ஒரு புத்தகம் முறையில் வாசித்தேன் ஒரு நபரை குறித்து. ஒரு பிரபலமான ஊழியர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப தான் நீதியிலே நடப்பதாக தனக்குள் வைராக்கியம் உள்ளவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் பத்திரிகையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறை இன்னொரு ஊழியர் சில தவறான காரியங்கள் பண விஷயத்தில் மோசடி செய்து இப்படி சில தவறான காரியங்களை செய்கிறது இவருக்கு தெரிந்தது. தெரிந்த உடனே இவருக்கு ரொம்ப என்ன சொல்றது வைராக்கியம் வந்துருச்சு. இவர் செய்கிற இந்த அநியாயங்களை எல்லாம் என்னுடைய பத்திரிகையில பக்க மக்கமாய் வெளிப்படையாக எழுதி எல்லாரையும் நான் எச்சரிக்கப் போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணிட்டு அவர் ஜெபிக்க உட்கார்ந்தாராம். இவர் வைராக்கியமான ஆள் தான், ஆனா ஒரு தவறான காரியத்தை செய்யறதுக்கு யோசிச்சிட்டார். அப்படி யோசிச்சு ஜெபிக்க உட்கார்ந்துட்டார். ஜெபிக்க உட்காரும் பொழுது கர்த்தர் கோபத்தோடு அவரோட பேச ஆரம்பிச்சாரு. நீ என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னாராம். அப்ப சொன்னாராம், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட ஊழியர் பண விஷயத்துல மோசடி பண்ணி பல தவறான காரியம் செய்யறாரு, அதை என்னுடைய பத்திரிகையிலே நான் எழுதி எல்லாரையும் நான் எச்சரிப்பு கொடுக்க போறேன் அப்படின்னாராம். அப்ப கர்த்தர் அவரை பார்த்து கேட்டாராம், சரி ஒருவேளை இந்த காரியத்தை செய்தது உன்னுடைய மகனானால் நீ அதை உன் பத்திரிகையில போட்டு எல்லாரும் எச்சரிப்பியான்னு கேட்டாராம். இதே காரியத்தை செய்தது உன் மகனானால் இதை உன் பத்திரிகையில் எழுதி நீ எல்லாரும் எச்சரிப்பு கொடுப்பியா? ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன், என் மகனான அதை செய்ய மாட்டேன். கர்த்தர் சொன்னாராம், அவன் என் மகன், அவன் என் மகன். இன்னைக்கு அவன் தவறான காரியத்தை செய்தான், அவன் என் மகன், அவன் என் மகனை குறித்து எழுதுகிறதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டார். இதான் கர்த்தருடைய தன்மை. நான் சொல்றேன், யாரையும் தூஷித்து தூற்றி திரிவது கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம். ஒரு தேவ பிள்ளை நான் சொல்ற ஒருத்தர் தவறு இருந்தால் அதை சொல்லி எச்சரிக்கலாம், அல்லது சேர்ந்து நாலு பேர் அவனுக்கு புத்தி சொல்றதுக்காக அதை பத்தி பேசலாம், அவனுக்காக ஜெபிக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம், நேரடியாக கண்டிக்கலாம், சில காரியங்களை செய்யலாம். ஆனால் போற வர இடத்துலலாம் போய் அதை குறித்து தூஷித்துக் கொண்டிருப்பது கர்த்தருக்கு ஒருபோதும் பிடிக்காது. அது நீதிமானுக்குரிய தன்மையே இல்லை. நீதிமானாகி யோசேப்பு தன் வார்த்தைகளிலே கவனமாயிருந்தான். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 26 திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 26:7 வாசிக்கலாம்.
அப்படியே
தாவீதும் அபிசாயும்
ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள்.
அந்த ஜனங்கள் சவுளுடைய ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள்.
இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து
நித்திரை பண்ணினான்.
அவன் தலைமாட்டில்
அவனுடைய ஈட்டி
நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும்
ஜனங்களும்
படுத்துக் கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது
அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார்.
இப்போதும்
நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான்.
பின்னும் தாவீது
கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல்
போடாதபடிக்கு
கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும்
அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும்
தண்ணீர் செம்பையும்
எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். சவுல் தன்னுடைய சேனையோடு கூட தாவீதை துரத்திட்டே இருக்கிறான். அப்படி துரத்தி கொண்டு வரும்போது இவனும் தன்னுடைய ஒரு கூட்டத்தோடு இவனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது சவுல் அவனோடு கூட அவனுடைய படை தளபதி அப்னேர், மிகப்பெரிய ஒரு ஆளுவன், பெரிய திறமைசாலி, பராக்கிரமசாலி அப்னேர். அப்ப இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல படுத்து ஒரு ராத்திரி வேளையிலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தாவீது ரகசியமாய் தன்னோடு கூட இருக்கிற அபிசாயை கூட்டிக் கொண்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் போற எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட போய் பாக்குறாங்க, சவுல் படுத்துட்டு இருக்கிறான். அவன் பக்கத்தில் அவனுடைய ஈட்டி தரையில் அப்படி குத்தி நிக்க வச்சிருக்கிறாங்க. தண்ணீர் சொம்பு பக்கத்தில் இருக்குது. அபிசாய் சொல்றான், உடனே, தாவீதே, உன் சத்துருவை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். இவன் தானே உன்னை தொடர்ந்து கொலை செய்து தேடிட்டு இருக்கிறான். இப்ப உன் கையில் அவனை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அவன் ஈட்டி பக்கத்தில் இருக்குது. இப்போ நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், எனக்கு உத்தரவு கொடுத்தா போதும், ரெண்டு குத்து கூட குத்த மாட்டேன், ஒரே குத்தாக அவனை தரையோடு குத்தி நான் கொண்டு போடுறேன், எனக்கு அனுமதி தான் கேட்கிறான். யோசி பாருங்க, இந்த சவுல் இவனை துரத்தி அவனை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறான். இப்ப இவன் கையில இவன் நினைச்சிருந்தான் ஒரு சத்தம் கொடுத்திருந்தான போதும், அந்த நிமிஷம் அபிசாய் கொண்டு இருப்பான், சவுலை கொலை பண்ணியிருப்பான். ஆனா தாவீது செய்யல. அதுக்கு ரீசன் சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவரால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவன் இத்தனைக்கும் சவுல் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமே போயிட்டான். ஆனாலும் கூட தாவீது சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஒரு காலத்துல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தான், அதனால் அவன் மேல நான் கையை போட மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். அவன் தன் காலத்திலே அவன் சாகட்டும், அல்லது ஒரு யுத்தத்திலே போய் மடியட்டும், அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலை கத்தர் அவனை அடிக்கட்டும், நான் செய்ய மாட்டேங்கிறான். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும்போது தாவீதுடைய ஒரு தன்மை பாருங்க, தன் விரோதி கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வரும்போது அவனுக்கு விரோதமா ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறான். அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ பிள்ளை இதை ரொம்ப நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம யாருக்கு விரோதமா ஒன்றும் பேசாதபடி, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு விரோதம் ஒன்றும் சொல்லாதபடி, பேசாதபடி நம்முடைய வாயை கவனமாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது கனத்துக்குரிய காரியம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவார். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோவான் 8:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. அப்ப கர்த்தருக்கு வந்து மற்றவர்களை தூஷிக்கிறது பிடிக்காதனா, அதே போல நம்ம இருந்தானா அதே பிதா நம்ம கூடவே இருப்பார். ஆனா அவருக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்தால் அந்த பிதா நம்மை விட்டு தூரம் போய்விடுவார். அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய தன்மை என்ன? தூஷிக்காத தன்மை. அது யோசேப் என்ற நீதிமானுக்குள் இருந்தது, நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். இப்ப அதே 26 அதிகாரத்திலேயே 23 வசனத்தை வாசிக்கிறேன், 23:24 வாசிக்கிறேன். அதுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்க. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாராக என்றான். இப்போ சவுல் கிட்ட இப்ப டைரக்டா பேசுறான், எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சத்தம் கொடுக்கிறான், அதெல்லாம் படிக்க நேரம் இல்ல. அப்படியே பராக்கிரமசாலியே, நீ இன்னைக்கு நீ தப்பு செஞ்சுட்ட, உன்னுடைய எஜமான நீ காப்பாத்தாம விட்டுட்டேன்னு இவனே வந்து எச்சரிப்பு கொடுப்பான். உன் எஜமானுக்கு தீங்கு வந்துச்சு, மரணத்துக்கு ஏதுவான தீங்கு வந்துச்சு, நீ காக்க தவறிட்டியே என்று அவனை கேட்பான். கேட்ட பிறகு சவுலுக்கு நேராக தாவீதை பேசுவான். அவன் சொல்லுவான், உன்னுடைய ஈட்டியும் உன்னுடைய செம்பும் தண்ணீர் சும்மை கிட்ட இருக்குது, ஒரு வாலிபனை அனுப்பி எடுத்துட்டு போயிடு என்று சொல்லிவிட்டு சொல்வான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரே காரணத்தினாலே உண்மையில என் கையை நீட்டல, அதுக்கு தக்கதாக என் பிராணனும் கர்த்தருக்கு அருமையாயிருப்பதாக, அது கர்த்தருடைய பார்வையில் அருமையாயிருப்பதாக சொல்றான். அதே போல தான் தாவீது எத்தனை யுத்தத்துக்கு போனாலும் சரி, அவன் எந்த யுத்தத்திலும் சாகல, வயது முதிர்ந்தவனாய் பூரண ஆயுசுள்ளவனாய் அவன் மரித்தான். ஆமேன். எத்தனையோ ராஜாக்கள் பாதியிலே செத்தாங்க, இல்ல யுத்தத்தில் செத்தாங்க, பாதி வயசுல சேர்த்தாங்க. ஆனால் இந்த தாவீது பாத்தீங்கன்னா பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்னு போட்டிருக்கும் வேதத்துல. காரணம் என்ன? அவன் அவனுக்கு விரோதமாய் செய்யாததுனாலே கர்த்தர் இவனுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யார் இவனுக்கு விரோதமாய் ஒடு செய்யாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அப்ப நம்ம யாரை குறித்து ஒண்ணும் பேசாம இருங்க, யோசேப்பை போல. அப்ப கர்த்தர் உங்களுக்கும் அதே போல ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, நிறைய காரியங்களுக்கு 3 காரியத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்தில் 35 வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த
நீதிமானாகிய
ஆபேலின் ரத்தம் முதல்
தேவாலயத்து பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய,
சரி போதும், நீதிமானாகிய ஆபேல். 3 வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார். நீதிமான் யார சொல்றன்னா ஆபேல். ஆபேலை கர்த்தர் நீதிமான் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இந்த ஆபேல் ஏன் ஒரு நீதிமானா இருந்தான்? வாசிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 11:4 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:4
விசுவாசத்தினாலே
ஆபேல்
காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்
இதுதான் அது.
அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார்.
இந்த ஆபேல் ஏன் நீதிமான்? காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான ஒரு பலியை அவன் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் தேவனால் நீதிமான் என்று சொல்லி சாட்சி பெற்றான். தேவனும் அவனுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார். ஏன் இந்த ஆபேல் நீதிமான் என்று கேட்டால், காயின் செலுத்தின பலியை பார்க்கிலும் மேலான ஒரு பலியை அவன் கர்த்தருக்கு செலுத்தினான். இது என்ன, மேலான பலி கீழான பலியில் இருக்குதா? இருக்கு. காயினுடைய பலியும் பலிதான், ஆபேலுடைய பலியும் பலிதான். ஆனால் காயின் பலியை பார்க்கிலும் ஆபேலுடைய பலி மேன்மையான பலி. இப்ப அது தெரியணும்னா பாசிங்க 50 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 50 சங்கீதத்தில் 8 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள்
எப்போதும்
எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டில் இருந்து காளைகளையும்
பாருங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தர் பலிகளை குறித்து சொல்றாரு, அப்புறம் தனிப்பட்ட விதத்துல சொல்ற, உன் வீட்டில் இருக்கும் காளைகளையும்
உன் தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை,
நான் வாங்கிக் கொள்வதில்லை.
சகல காட்டு ஜீவன்களும்
சகல காட்டு ஜீவன்களும்
பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும்
என்னுடையவைகளே.
மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு
உன்
பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்த சொல்லுகிறார். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை நான் கடிந்து கொள்ளேன், உன்னுடைய பலிகள் நிமித்தம் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேங்கிறார். பின்பு எந்த பலிகள் ஏற்றது என்பதை கர்த்தரே சொல்றாரு. வனாந்தரங்களில் அலைந்து திரிகிற எல்லா ஆடு மாடுகள், பர்வதங்களில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாமே என்னுடையது, பறவைகள் எல்லாமே என்னுடையது, அதில் நான் பிரியப்படுவேனோ? கிடையாது. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடன் ரத்தத்தை குடிக்கிறவனா? கிடையாது. நான் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல, ரத்தம் குடிக்கிற தெய்வம் அல்ல. நான் எனக்கு ஏற்ற பலி என்ன? ஸ்தோத்திர பலி. அப்போ காயின் செலுத்தின பலியை பார்க்கிலும் ஆபேல் செலுத்தின பலி விசேஷித்த பலியாயிருந்தது, மேன்மையான பலி செலுத்தினான். பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் காயின் பலி செலுத்தினாங்க, ஆடு மாடு செலுத்தின போல ஒரு பலி செலுத்தினாங்க, ஒரு பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்காரர் நமக்கு கர்த்தர் சொல்றாரு, அதிலும் மேன்மையான பலி, நீதிமான்களாக்கப்பட்ட நமக்கு சொல்றாரு, அதிலும் மேன்மையான ஸ்தோத்திர பலிக்குள் நம்மை கொண்டு வந்து விட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடு மாடுகளின் பலியிலே தான் காரி போச்சு, அது குறைஞ்ச பலி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதல்ல, இயேசு கிறிஸ்து பலியாகி நமக்குள் நீதிமானாக நம்மை மாற்றி நமக்குள் ஸ்தோத்திர பலியை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. வாசித்து பாருங்களேன், 118 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க. 118:15
நீதிமான்களுடைய
கூடாரத்திலே
ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு,
ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு.
கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்,
அவர்களுக்கு கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அப்ப நீதிமான் என்றால் அந்த கூடாரத்தில் என்ன இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அப்ப நீதிமானுக்குரிய மூணாவது அடையாளம் என்ன? கம்பீரமாய் துதிப்பார்கள். அதான் நீதிமானுக்குரிய அடையாளம், கம்பீரமாய் துதிப்பார்கள், வாய் விட்டு விடுதலையோடு கர்த்தரை துதிப்பார்கள். அவன் தான் நீதிமான். நீதிமானுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அவர்களுக்கு கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமமான காரியத்தை செய்யும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு இந்த பெரிய நன்மைகளை, பராக்கிரமமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவளுக்கு தருவார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப மூணாவது நீதிமான், அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், துதிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு பராக்கிரமமான ஆசீர்வாதங்களை, பராக்கிரமமான காரியங்களை கர்த்தர் அவனுக்காக செய்து அவனை மேன்மைப்படுத்துவார். நாலாவது இன்னொரு நீதிமானை குறித்து பார்க்கலாம். 2 பேதுரு 2:7-8 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அக்கிரமக்காரருக்குள்
வாசமாயிருக்கையில்
அவர்களுடைய
காம விகார நடக்கைகளினாலே
வருத்தப்பட்டு
நாள்தோறும்
அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு
கேட்டு
நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில்
வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய
லோத்தை அவர் ரட்சித்திருக்க.
நல்ல கவனிங்க. போதும், இங்கே நீதிமான் என்று அடுத்தபடியாக லோத்து என்கிற மனுஷனை வேதம் சொல்லுகிறது. நீதிமானாகிய லோத்து, இந்த லோத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதும் இவனிடத்தில் தவறு சொல்ல முடியாது. இவனுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்க, ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தப்பு சொல்ல முடியாது. இவன்கிட்ட இருந்த ஒரே முதல்ல செஞ்ச காரியம் என்ன? தவறான இடத்தை தெரிந்து கொண்டான். அதுதான் இவன் பெரிய மிஸ்டேக். தவறான இடம். ஆபிரகாமும் லோத்து நடந்து வரும்பொழுது ஆபிரகாம் இவனுக்கு சாய்ஸ் கொடுக்கிறான், நீ வலது போற போனா இடது போற போன, நீ இடது போற போனா வலது போற போறேன். லோத்து உடனே செழிப்பான இடத்தை பார்த்தான். அங்கே சோதோம் கோமராவுக்கு எதிராக இருக்கிறதான அந்த பட்ட இடம் யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்தது போல் அவ்வளவு செழிப்பா இருந்தது. உடனே அந்த இடத்தில் தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு வசதியா இருக்குன்னு போய் தங்கிட்டான். ஆனால் அந்த சோதோம் கொமோராதான் பாவத்தின் உச்ச கட்டமா இருந்தது. பிற்காலத்தில் யோபுவின் மகள்கள் பாவம் செய்யறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த எண்ணம் எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? சோதோம் கொமோரால தான் பார்த்திருப்பாங்க அவங்க. அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்திருக்கும், அந்த புத்தி வந்திருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது சோதோம் கொமோரா பயங்கர பாவம், அருவறுப்பு நிறைந்த ஒரு பாவம், அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு இடம். அதுதான் ஒரு உதாரணம். இன்னைக்கு கூட பார்க்கும் பொழுது அசுத்தமான பாவங்களுக்கு சொல்லப்பட்ட டேர்ம் என்ன தெரியுமா? சோதமிசம். அதுக்கு பேரே இன்னைக்கு அதான் வச்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹிந்து பேப்பர்ல கூட வந்துச்சுன்னா, நம்ம பத்திரிகை தினசரி பத்திரிகையில பார்க்கும் பொழுது தவறான அசுத்தமான அருவறுப்பான பாவங்களை சொல்லும் பொழுது சோதமிசம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த பாவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட பாவத்தின் உச்சகட்டமான இடத்துல அவன் எதுல தங்கிட்டான், போய் செட்டில் ஆயிட்டான். ஆனால் அதில் அவன் காம்பிரமைஸ் ஆகல, தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டுட்டே இருந்தான். ஐயோ இப்படி இருக்குதே, எங்க பார்த்தாலும் பாவம் நிறைஞ்சிருக்குதே, நிறைஞ்சிருக்கே, நிறைஞ்சிருக்கே. இருதயம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான் இந்த லோத்து. அதனாலே அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் காரியத்தை காணும் பொழுது உங்கள் இருதயம் பாதிக்கப்படணும், இசைஞ்சு போயிடக்கூடாது, பாதிக்கப்படணும். பாவத்தை காணும் பொழுது இருதயம் பாதிக்கப்படணும், பாதிக்கப்படணும். அருவறுப்பான காரியத்தை கண்டு அபாதிக்கப்படணும். அதை கர்த்தர் சொல்ற பாதிக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில சொல்றேன், நீதிமானுக்குரிய தன்மை என்று கர்த்தரை சொல்றாரு. பாதிக்கப்படும் மற்றவன் செய்யறத பார்க்கும்போது பாதிக்கப்படும். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அந்த நீதியின் லெவலை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதை எதிர்பார்க்கிறார். அதை சாதாரணம் அக்செப்ட் பண்ற நிலைமையில் இல்லை, ஒரு மனதிலே அதை குறித்த ஒரு எரிச்சல், ஒரு வாதிப்பு வர வேண்டும். எபிரேயர்கள் நிருபத்தில் பாருங்க, ஒரு அழகா ஒரு காரியம் சொல்ற பாருங்க. 12:4 வாசிங்க.
பாவத்திற்கு விரோதமாய்,
பாவத்திற்கு விரோதமாய்
போராடுகிறதில்,
போராடுகிறதில்
ரத்தம்
சிந்தப்படத்தக்கதாக
நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே,
நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இல்லையா, ஒரு சில காரியத்துக்கு எதிர்த்து நின்று ரத்தத்தை சிந்துறாங்க, எதிர்த்து நின்று பிரச்சனை வந்து எதிர்த்து நின்று ரத்தம் சிந்துறாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, பாவத்துக்கு விரோதமா நீ போராடணும்ன்றார். அப்ப ரத்தம் சிந்துதல் உச்சகட்டமான எதிர்ப்பு, அப்பதான் ரத்தம் சிந்தி வருது, உச்சகட்டமான எதிர்ப்பு. அப்ப ரத்தம் சிந்தி நீ பாடுபட்டாலும் பாவத்துக்கு விரோதம் போராட்டம் பண்ணிட்டே இரு. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட இருதயம் நமக்கு பாவத்துக்கு விரோதமா இருக்கணும். நிஜமா சொல்ல இருக்கணும். தேவ பிள்ளைகள், உங்க மனதில் ஒரு கான்சியஸ் ஷார்ப்பா உங்களுக்கு இருக்கணும், கூர்மையான மனசாட்சி உங்களுக்கு இருக்கணும். பாவத்துக்கு விரோதமாய் உங்கள் மனசாட்சி கூர்மையாக்கப்பட்டதாக இருக்கணும். அதோடு அக்செப்ட் பண்ணிட்டு இணைஞ்சு போய் நம்ம தான் சினிமா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை சொல்லும்போது உட்காந்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம தான் சீரியல் பார்க்கல, அந்த சீரியல் கதை என்னாச்சு, அது எப்படி போகுது கேட்டுட்டு இருக்கக்கூடாது. விரோதமாக இருக்க வேண்டும். சிலருக்கு நான் ஃபோன் பண்ணா வெளியாட்களுக்கு இல்லை, நம்ம விசுவாசி சர்க்கிளில் கூட சொல்கிறேன், நான் திடீர்னு ஒரே சினிமா பாட்டாக வரும். உண்மையே சொல்றேன், இப்படி எடுத்து வச்சிருவேன், எனக்கு எரிச்சல் ஆயிடும். போனத்துக்கு இப்படியே வச்சிருவேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் அவங்க ஹலோன்னு சத்தம் அப்படி கொஞ்சம் கேட்டுச்சுன்னா திருப்பி அவன் காதில் வைப்பேன். ரியலாவே சொல்லிட்ட ரியல் எரிச்சல் வந்துடும், கடுமையான எரிச்சல் வந்துடும். சே இப்படி வருதே பாட்டு உள்ள இருந்துட்டு ரிங் டோன் வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு எரிச்சல் வரும். உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சர்ச்சில் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் கூட நான் வந்து பல மாப்பிள்ளைகள் எல்லாம் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சு போன் பண்ணுவேன், நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போன் பண்ணுவேன். சில மாப்பிள்ளைக்கு போன் பண்ணா எடுத்தோன்னு ரிங் டோன் வரும், டப்புன்னு கட் பண்ணிடுவேன், டிஸ்க் அவ்வளவுதான், அது டிஸ்குவாலிஃபைடு. அந்த பாட்டு வந்துச்சுனாவே டிஸ்குவாலிஃபைடு அவர். அப்போ அதுக்கு மேல அவர் தேட வேண்டிய, அவர் சம்மந்தம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாட்டு வந்துச்சுன்னா அவுட். அவரு இப்படிதான் நான் செக் பண்ணுவேன். சில தர நல்ல ஆவிக்குரிய பாட்டு வரும், சில சாதாரண ரிங் வரும். அப்போ அதுக்கு வந்து பேசி அவங்களோட கேட்பேன். அப்போ சில விஷயத்துல இப்படிதான் இருக்குது. அப்ப அதை வச்சு அது யாருமே சொல்லிடலாம், அது வர ரிங் டோன் வச்சு சொல்லிடலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில செய்யணும், போராட வேண்டும் இல்லையா. பாவத்துக்கு விரோதம் என்ன செய்யணும், போராட வேண்டும். போராடி நிற்கும் போதுதான் கர்த்தர் அதை நீதிமான்றார். லோத் அப்படி செஞ்சான், செஞ்சு நீதிமானாக கர்த்தர் அவனை கண்டார், கர்த்தர் அவனை நடத்தினார், அவனை பாதுகாத்தார். ரைட், கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
23 அதிகாரம் 50-51.
யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான்.
யோசேப்பு, இது அடுத்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான்.
உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான்.
அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான்.
அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், யூதர்களுடைய ஆலோசனைக்கும், செய்கைக்கும்,
சம்மதியாதவனுமாயிருந்தான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இவனை நீதிமான் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவன் ஒரு உத்தமன், ஏன் இவன் ஒரு நீதிமான் என்றால், தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு காத்து கொண்டிருந்தான். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு காத்துக்கொண்டே இருந்தான். அவன் யூதனுடைய காரியத்தில் அவன் சம்மதியாதவனாயிருந்தான். அப்ப இன்றைக்கு கடைசியா சொல்லுகிறேன், யார் நீதிமான் என்றால், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதுக்கு காத்துட்டு இருக்கணும். ஆமேன். ஆயத்தமாயிருக்கிறவன் நீதிமான். ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நிற்கிறவன் நீதிமான். தேவனுடைய வருகைக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்கு அவன் ஆவலோடு காத்து கொண்டிருந்தான். அவன் தான் கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கமும் செய்தான். அப்ப இன்னைக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில கடைசியாய், கர்த்தருடைய வருகை என்னைக்கு எப்போன்றது தெரியாது. அப்ப தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு நாளிலும் உங்களை ஆயத்தத்தோடு காத்து கொள்ளுங்கள். நீதிமான் என்னைக்குமே ஆயத்தமா இருப்பான். அல்லேலூயா. என்னைக்குமே ஆயத்தமா இருப்பான். அப்புறம் பாத்துக்கலான்றது இல்ல, இன்னைக்கு லெவல் அவன் ரெடியா இருப்பான். அதனால உங்கள் வாழ்க்கையில சொல்லுகிற நீதிமானா யோசேப்பை போல, இந்த அரிமத்தியாவுரானாகி யோசேப்பை போல, நீதிமானாய் கர்த்தருடைய வருகைக்கு நில்லுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம்.